அன்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். இது லண்டன் பிபிசியின் உலக சேவையில் இருந்து முழங்கும் தமிழோசை. பிப்ரவரி மாதம் 16 தேதி திங்கட்கிழமை. இன்றைய நிகழ்ச்சியை தயாரித்து வழங்குபவர் எல் ஆர் ஜெகதீசன். இன்றைய தமிழோசையில் முதலில் செய்தி அறிக்கை, பின்னர் தொடரும் செய்தி அரங்கத்தில் இலங்கை போரின் இறுதிக்கட்ட மனித உரிமை மீறல்கள் குறித்து ஐநா மனித உரிமை கவுன்சிலின் விசாரணை அறிக்கை மார்ச் மாதத்திற்கு பதில் செப்டம்பர் வரை ஒத்திவைக்க பரிந்துரைக்கப்பட்டிருப்பது குறித்த செய்தி, இதுகுறித்து தமிழ் தேசிய கூட்டமைப்பின் கருத்துக்கள்.
நான் கவலை தருவதாக கூற மாட்டேன், சந்தோஷப்படுவதற்கும் தேவையில்லை. ஆனால் நீங்கள் கூறிய பிரகாரம் அவர்கள் ஒரு முறைதான் இதை ஒத்திவைக்கின்றோம் என்று கூறியிருக்கின்றார்கள்.
இந்தியா சென்றிருக்கும் இலங்கையின் புதிய ஜனாதிபதி இந்திய அரசுடன் பல்வேறு ஒப்பந்தங்கள் கைச்சாத்திட்டிருப்பது குறித்த செய்திகள், அந்த சந்திப்பின் போது மோடி தெரிவித்திருக்கும் கருத்துக்கள்.
President and I express satisfaction with the progress. I assured President Sirisena of India's commitment to its development partnership with Sri Lanka.
தமிழ்நாட்டில் ஸ்ரீலங்கம் இடைத்தேர்தலில் அதிமுக வேட்பாளர் மிகப்பெரும் வாக்கு வித்தியாசத்தில் வென்றிருப்பது குறித்த செய்திகள் ஆகியவற்றை கேட்கலாம். அன்பர்கள் கேட்டுக்கொண்டிருப்பது லண்டன் பிபிசியின் தமிழோசை.
செய்தி அறிக்கை வழங்குவோர் புனிதசீலன் பிரதீபன் மற்றும் சுவாமிநாதன்.
எகிப்து அதிபர் அப்தல் பட்டா அல் சிசி கைரோவின் கப்டிக் தேவாலயத்திற்கு விஜயம் மேற்கொண்டு அண்டை நாடான லிபியாவில் இஸ்லாமிய அரசு அமைப்புடன் தொடர்புடைய தீவிரவாதிகள் குழுவால் கொலை செய்யப்பட்ட கப்டிக் அங்கத்தவர்களுக்கு அனுதாபங்களை தெரிவித்துள்ளார். இந்த கொலை சம்பவங்களுக்கு பதிலடியாக எகிப்திய போர் விமானங்கள், IS முகாம்கள், பயிற்சி நிலையங்கள் மற்றும் ஆயுத கிடங்குகள் அமைந்துள்ள இடங்கள் மீதும் இலக்கு வைத்து தாக்கியிருக்கின்றனர். தமது வான்படையினர் கிழக்கு துறைமுக நகர் டேரா மீது வான் தாக்குதல்களை மேற்கொள்வதாக லிபிய வான்படை தளபதி கூறினார்.
கிரேக்கம் தான் திருப்பிச் செலுத்த வேண்டிய கடனை மாற்றியமைக்குமாறு விடுத்த கோரிக்கை பற்றி விவாதிக்க யூரோ நாணய வலய நாடுகளின் அமைச்சர்கள் பிரசல்ஸில் கூடியிருக்கின்றனர். ஆனால் இந்த கூட்டம் குறித்து மிகவும் குறைவான எதிர்பார்ப்பை நிலவுவதாக செய்தியாளர்கள் தெரிவிக்கின்றனர். தன்னுடைய வசியை விட கூடுதலாக செலவு செய்துவிட்ட கிரேக்கம் மற்றவர்கள் அதற்கான தொகையை செலுத்த வேண்டும் என்று எதிர்பார்ப்பது பொறுப்பற்றது என்று ஜெர்மனியின் நிதியமைச்சர் கூறியிருக்கின்றார். அதே நேரம் இந்த கடன் உதவியின் நடவடிக்கை மேலும் தொடர பிரான்சின் நிதியமைச்சர் மைக்கேல் சாஃபின் ஆதரவு வழங்கியிருக்கின்றார். கடன் உதவி திட்டம் குறித்த பேச்சுவார்த்தைகள் தொடர்ந்து நடந்து வரும் நிலையில் ஒரு இடைக்கால கடன் உதவியை புதிய கிரேக்க அரசு கோரியிருக்கிறது.
பிரான்சில் வாழும் யூதர்களை பிரான்சிலேயே இருக்குமாறு அந்த நாட்டின் பிரதமர் மேனுவல் வால்ஸ் வேண்டுகோள் விடுத்துள்ளார். யூதர்கள் நாட்டை விட்டு வெளியேற வேண்டியதில்லை என்றும் ஆயுததாரிகளின் தாக்குதல் அச்சம் உள்ள அளவில் உள்ளபோதிலும் விதிவிலக்கான அளவிற்கு பாதுகாப்பு ஏற்பாடுகள் முன்னெடுக்கப்பட்டுள்ளதாகவும் அவர் கூறினார். ஸ்திராஸ்பர்க் நகருக்கு அருகேயுள்ள யூத கல்லறையில் நூற்றுக்கணக்கான சமாதிகள் சேதமாக்கப்பட்ட சம்பவத்தை தொடர்ந்து பிரதமரின் இந்த கருத்து வந்துள்ளது. டென்மார்க்கில் ஞாயிறன்று யூத வழிபாட்டு தலத்திற்கு அருகில் நடந்த தாக்குதலை தொடர்ந்து ஐரோப்பாவில் வாழும் யூதர்களை ஸ்ட்ரேலுக்கு திரண்டு வருமாறு ஸ்ட்ரேலிய பிரதமர் அழைப்பு விடுத்திருந்தமையும் இங்கு குறிப்பிடத்தக்கது.
கிழக்கு யுக்ரைனில் நடந்து வரும் மோதல்களை காரணம் காட்டி ஐரோப்பிய ஒன்றியம் தன் மீது விதித்திருக்கின்ற புதிய தடைகள் காரணமற்றவை என்றும் நியாயமற்றவை என்றும் ரஷ்யா கண்டித்திருக்கிறது. இந்த தடைகள் விதிப்பது தொடர்பாக இம்மாதம் முற்பகுதியில் முடிவு செய்யப்பட்டது. ரஷ்யாவின் துணை பாதுகாப்பு அமைச்சர்கள் இருவரையும் பிரபல பாடகரும் எம்பியுமான மற்ற ஒருவரையும் குறிவைத்து இந்த நடவடிக்கைகள் எடுக்கப்பட்டிருக்கின்றன. மின்ஸ் நகரில் போர் நிறுத்த ஒப்பந்தம் ஏற்பட்டுள்ள நிலையில் இந்த நடவடிக்கை மகா அபத்தமாக இருப்பதாக ரஷ்ய வெளியுறவுத்துறை வர்ணித்திருக்கிறது. போர் நிறுத்த ஒப்பந்தம் கையெழுத்தானாலும் இரு போர் கப்பல்களை ரஷ்யாவுக்கு இருப்பது தொடர்பாக இப்போதைக்கு எவ்வித முன்னெடுப்புகளும் இருக்காது என்று பிரெஞ்சு பாதுகாப்பு அமைச்சர் கூறியிருக்கின்றார்.
லைபீரியாவில் இபோலா கொள்ளை நோய் பரவலை கட்டுப்படுத்துவதற்காக மூடப்பட்ட பல பள்ளிக்கூடங்கள் 6 மாதங்களின் பின்னர் மீண்டும் திறக்கப்பட்டுள்ளன. வெப்பமானி கருவிகளுடன் பள்ளிக்கூட வாயில்களில் நிற்கும் பணியாளர்கள் மாணவர்களின் உடல் வெப்பத்தை அளவிடுவதாகவும் அங்கு கைகளை கழுவுவதற்காக குளோரின் கலந்த தண்ணீர் வைக்கப்பட்டுள்ளதாகவும் தலைநகரில் உள்ள BBC செய்தியாளர் கூறுகின்றார். ஆனால் கிராமப்புறங்களில் உள்ள பள்ளிக்கூடங்கள் பல நாட்காலி, சவர்க்காரம் போன்ற அடிப்படை பொருட்கள் இல்லாமல் திறப்பதற்கு இன்னமும் தயாராக இல்லை என்றும் அவர் தெரிவித்திருக்கிறார். இனி ஒரு மாதத்திற்கு முன்னரே பள்ளிக்கூடங்களை திறந்தது. சியோரா லியோன் மார்ச் மாத கடைசியில் பள்ளிக்கூடங்களை திறக்க உள்ளது.
உலகின் மூன்றாவது பெரிய பொருளாதாரமான ஜப்பான் பொருளாதார சுருக்கத்திலிருந்து வெளியே வந்திருக்கிறது. டிசம்பர் 31 தேதியுடன் முடிந்த காலாண்டு பகுதியில் 0.6% அதன் பொருளாதாரம் உயர்ந்திருக்கிறது. அரசாங்கம் மேற்கொண்ட பொருளாதார ஊக்க நடவடிக்கைகள் காரணமாக இந்த வளர்ச்சி எட்டப்பட்டிருக்கிறது. ஆனால் இந்த வளர்ச்சி எதிர்பார்க்கப்பட்டதை விட குறைவாகவே இருப்பதாக ஆய்வாளர்கள் தெரிவித்திருக்கின்றனர். உயர்ந்து வரும் பங்குச்சந்தைகள் மற்றும் சொத்து மதிப்புகள் காரணமாக செல்வந்தர்கள் பயனடைந்தாலும் சாதாரண தொழிலாளர்களுக்கு இதனால் பெரிய உதவி கிடைக்கவில்லை என்கிறார் டோக்கியோவில் இருக்கும் பிபிசி நிருபர் ஒருவர். ஞாயிற்றுக்கிழமை இறந்து போன பெண் உரிமைகளை வலியுறுத்தி வந்த ஆப்கானின் முன்னணி பெண் அரசியல்வாதிக்கு அதிகாரிகள் அஞ்சலி செலுத்தி வருகின்றனர். ஆப்கானின் கிழக்கே உள்ள நன்கார்கார் மாகாணத்தின் கவுன்சிலராக இருந்த அன்கோசா ஷின்வாரி கடந்த புதன்கிழமை ஜலாலாபாத்தில் நடந்த குண்டுவெடிப்பில் காயமடைந்தார்.
செய்தி அரங்கத்தில் முதலில் இலங்கை கண்ணோட்டம். இலங்கை போரின் இறுதிகட்ட மனித உரிமை மீறல்கள் குறித்து மனித உரிமை கவுன்சிலின் விசாரணை அறிக்கை முன்பு திட்டமிட்டிருந்தபடி மார்ச் மாதம் தாக்கல் செய்யப்படாமல் செப்டம்பர் வரை ஒத்திவைக்க பரிந்துரைக்கப்பட்டிருக்கிறது. இதுகுறித்த செய்தியை தருகிறார் பூபாலரட்னம் சிவகன்.
இலங்கையின் போர்க்காலத்தில் இடம்பெற்றதாக கூறப்படுகின்ற மனித உரிமை மீறல்கள் குறித்த தமது அறிக்கையை மேலும் 6 மாதத்துக்கு, அதாவது செப்டம்பர் 2015 வரை ஒத்திவைப்பதற்கான தமது பரிந்துரையை ஐநாவின் மனித உரிமைகள் ஆணையர் ஜெயித் ராஹத் அல் உசைன் அவர்கள் திங்களன்று விளக்கியிருக்கின்றார். இந்த ஒரு தடவை மாத்திரமே தாம் இதனை ஒத்திவைப்பதாக அவர் வலியுறுத்தினார். அவரது கோரிக்கைக்கு ஐநாவின் மனித உரிமைகள் ஆணைக்குழு அங்கீகாரம் வழங்கியிருக்கின்றது. இலங்கையில் மாறி வருகின்ற நிலைமைகளில் இந்த அறிக்கையை பலப்படுத்தும் வகையில் மேலும் ஆதாரங்கள் கிடைக்கலாம் என்றும் அவர் கூறியிருக்கின்றார். முன்னைய அரசை போலல்லாது இலங்கையின் புதிய அரசாங்கம் மனித உரிமைகள் குறித்த பல விஷயங்களில் ஒத்துழைப்பு வழங்க முன்வந்திருக்கும் நிலையில் அவர்களது கடப்பாடுகளை யதார்த்தமாக்க தனக்கு இது உதவும் என்றும் அவர் கூறியிருக்கின்றார். முன்னைய ஆணையரான நவிப்பிள்ளை அவர்களுக்கு ஆலோசனை வழங்க நியமிக்கப்பட்ட 3 நிபுணர்களும் கூட இந்த கால நீடிப்பு அவசியமானது என்று தனக்கு கூறியிருப்பதாகவும் அவர் தெரிவித்துள்ளார். இலங்கை மனித உரிமை மீறல்களால் பாதிக்கப்பட்டவர்களும் சாட்சியம் வழங்கியவர்களும் இந்த கால நீடிப்பு இதனை நீர்த்து போக செய்யும் விஷயமாக எண்ணி அச்சங்கொள்ளலாம் என்ற யதார்த்தத்தை தான் ஏற்பதாக கூறியிருக்கிற அவர், ஆனால் பாதிக்கப்பட்டவர்களுக்கான பலமான குரலாக தாம் ஒலிப்போம் என்பதில் எந்தவித மாற்றமும் கிடையாது என்றும் கூறியிருக்கின்றார்.
செய்தியை தந்தவர் பூபாலரட்னம் சீவகன். ஐநா மன்றத்தின் மனித உரிமை கவுன்சிலின் இந்த பரிந்துரை குறித்து தமிழ் தேசிய கூட்டமைப்பின் கருத்துக்கள் என்ன என்று அதன் தலைவர் ரா சம்பந்தரிடம் தொடர்பு கொண்டு கேட்டார் மணிவண்ணன்.
அறிவிப்பு சம்பந்தமா எனக்கு தெரியாது என்ன, ஆனால் நீங்கள் அறிவிக்கப்பட்டிருப்பதாக கூறுகின்றீர்கள். அது என்ன காரணங்களுக்காக அமிதமான அறிவித்தல் வெளிவந்திருக்கின்றது என்பதை பற்றியும் எனக்கு தெரியாது. அவருடைய அறிக்கையில் அதை கூறியிருப்பார்கள். இலங்கை அரசாங்கம் தாங்கள் சர்வதேச உதவியுடன் ஒரு உலக விசாரணையை நம்பத்தக்க முறையில் நடத்துவதாக அவர்கள் கூறி வந்திருக்கின்றார்கள். அவர்கள் ஒரு விண்ணப்பம் செய்திருக்கின்றார்கள் இந்த அறிக்கை வெளிவருவதை பின்போடும்படியாக.
அவர்கள் செப்டம்பர் மாதம் வரை இதை ஒத்தி வைத்திருக்கிறார்கள்.
சரி, சில சமயம் ஒத்திவைப்பு காலத்துக்குள் மிருதியமாக சர்வதேச விசாரணையிலும் நடைபெறுவதற்கு இடம் உண்டு. அது மாத்திரமல்லாமல் ஒட்டுமொத்தமாக இலங்கையில் உள்ள இந்த பிரச்சனைக்கு மனித உரிமைகள் சம்பந்தமான ஒரு தீர்வு மாத்திரமல்ல, போர்க்குற்றங்கள் சம்பந்தமான ஒரு தீர்வு மாத்திரமல்ல, ஒட்டு மொத்தமாக இந்த பிரச்சனைக்கு ஒரு தீர்வு பெறக்கூடிய ஒரு வாய்ப்பையும் அது ஏற்படுத்தலாம். ஏற்படுத்தும் என்று நான் கூறவில்லை, ஏற்படுத்தலாம். இவ்விதமான பல காரணங்களுக்காக இந்த அறிக்கை தற்போது வெளியிடுவதை விசேஷமாக என்ன 3-4 மாதங்களில் இலங்கையில் ஒரு பாராளுமன்ற தேர்தல் நடக்க இருக்கின்ற சூழலில் அதை ஒத்தி வைத்திருக்கலாம் என்று நான் நம்புகின்றேன். ஆனால் எம்மை பொறுத்தவரையில் நாங்கள் உண்மை வெளிவர வேண்டும் என்ற அடிப்படையில் கடிதம் மூலமாகவும் நேரடியாகவும் அறிக்கை வெளிவர வேண்டும் என்ற கருத்தை நாங்கள் வலியுறுத்தினோம். ஆனால் இந்த கருமத்தில் நாங்கள் ஐக்கிய நாடு சபையினுடைய மனித உரிமை பேரவையுடன் ஒத்துழைக்க வேண்டிய ஒரு தேவையும் நமக்கு இருக்கின்றது. அதனால் அவர்களுடைய காரணங்களை நாங்கள் என்ன விதமாக அமைகின்றன என்பதை அவதானித்த பிறகு மேலதிகமாக இந்த விடயம் சம்பந்தமாக கருத்துக்களை கூறுவோம்.
அவர் வந்து இதை ஒன் ஆஃப் என்று சொல்லியிருக்கிறார், அதாவது ஒரே முறைதான் இந்த ஒத்திவைப்பு நடக்கும் என்று ஐநா மன்ற ஆணையர் ஜெயித் ராத் அல் ஹுசைன் அவர்கள் சொல்லியிருக்கிறார். உங்களுக்கு இந்த ஒத்திவைப்பு புதிய அரசாங்கத்துக்கு கால அவகாசம் தர வேண்டும் என்ற ஒரு கண்ணோட்டத்துடன் எடுக்கப்பட்டதாக கூறப்படுகிறது. அந்த இருந்தாலும் இந்த ஒத்திவைப்பு உங்களுக்கு கவலையை தருகிறதா?
நான் கவலை தருவதாகவும் கூற மாட்டேன், அதுபடி சந்தோஷப்படுவதற்கும் தேவையில்லை. ஆனால் நீங்கள் கூறிய பிரகாரம் அவர்கள் ஒரு முறைதான் இதை ஒத்திவைக்கின்றோம் என்று கூறியிருக்கின்றார்கள். அதற்கு மேலதிகமாக சர்வதேச விசாரணையையும் தாங்கள் இந்த காலத்தில் மேலும் மேற்கொள்ளலாம். பழைய அரசாங்கத்தின் கீழ் இருந்த சில கடைகளின் காரணமாக தங்களால் செய்ய முடியாத செயல்களை இந்த காலத்துக்குள் அவர்கள் செய்யலாம் என்று நினைத்திருக்கலாம். மனித உரிமை பேரவையினுடைய பல அதிகாரிகள், பல கருமங்களுக்கு பொறுப்பானவர்கள் இந்த காலத்துக்குள் இலங்கைக்கு விஜயம் செய்வதற்கும் சர்வதேச பங்களிப்பின் மூலமாக இந்த கருமம் ஒட்டுமொத்தமாக முழுமையாக முறையாக முன்னெடுக்கப்படுவதற்கும் ஒரு வாய்ப்பு ஏற்படக்கூடிய சந்தர்ப்பமும் இல்லாமல் இல்லை. அதுபடியால் அவற்றையெல்லாம் கருத்தில் கொண்டுதான் இவ்விதமான ஒரு முடிவெடுத்து எடுக்கப்பட்டிருக்கலாம் என்று நான் நம்புகிறேன்.
தமிழ் தேசிய கூட்டமைப்பின் தலைவர் ரா சம்பந்தர். இந்தியா சென்றிருக்கும் இலங்கை ஜனாதிபதி மைத்ரிபால சிறிசேன இந்திய அரசுடன் பல்வேறு ஒப்பந்தங்களில் கையெழுத்திட்டிருக்கிறார். இது குறித்த விரிவான செய்தியை தருகிறார் டெல்லி செய்தியாளர் ஜெயக்குமார் சுதந்திரபாண்டியன்.
இந்தியாவிற்கு 4 பயணம் மேற்கொண்டுள்ள இலங்கை ஜனாதிபதி மைத்ரிபால சிறிசேனவும் இந்திய பிரதமர் நரேந்திர மோடியும் புதுடெல்லியில் இன்று திங்கட்கிழமை மதியம் சந்தித்து பேச்சுவார்த்தைகளை நடத்தினர். இந்த சந்திப்பின் இறுதியில் முக்கிய ஒப்பந்தங்கள் கையெழுத்தாகின. இந்தியா இலங்கைக்கு இடையில் சிவில் பயன்பாட்டுக்கான அணுசக்தி ஒத்துழைப்பு கட்டமைப்பை ஏற்படுத்துவது, இந்தியாவில் மீண்டும் உருவாக்கப்பட்டுள்ள நாளந்தா பல்கலைக்கழகத்தில் இலங்கையின் பங்களிப்பை அனுமதிப்பது, விவசாயம் மற்றும் கலாச்சார துறைகளில் கூட்டுறவை மேம்படுத்துவது தொடர்பான ஒப்பந்தங்கள் கையெழுத்தாகின. இந்த சந்திப்பின் முடிவில் செய்தியாளர்கள் மத்தியில் பேசிய இந்திய பிரதமர் நரேந்திர மோடி, சிறிசேனவுடனான சந்திப்பும் பேச்சுவார்த்தையும் சிறப்பான முறையில் நடைபெற்றதாக தெரிவித்தார். சமீபத்தில் நடைபெற்ற இலங்கை ஜனாதிபதி தேர்தலில் மைத்ரிபால சிறிசேனா பெற்ற வெற்றிக்கு இந்திய மக்கள் சார்பில் வாழ்த்துக்களை பரிமாறிக்கொள்வதாக கூறினார். நடைபெற்று முடிந்த இலங்கை ஜனாதிபதி தேர்தல் அந்நாட்டில் ஜனநாயகம் வலுவாக இருப்பதை பிரதிபலிப்பதாகவும் மோடி குறிப்பிட்டார். மைத்ரிபால சிறிசேனாவுக்கு இலங்கை மக்கள் அளித்துள்ள வெற்றியின் மூலம் அவர்கள் ஒன்றுபட்ட அமைதியான வளர்ச்சியை விரும்புவதை எடுத்துரைத்துள்ளார்கள் என்றும் மோடி தெரிவித்தார். மேலும் இந்தியா மற்றும் இலங்கையின் பொருளாதார வளர்ச்சி தெற்காசிய நாடுகளில் அமைதியை நிலைநாட்டுவது, இரு நாடுகளுக்கும் இடையேயான பகுதியில் உள்ள கடற்வழி பாதுகாப்பு போன்றவை குறித்தும் இந்த சந்திப்பில் விரிவாக விவாதிக்கப்பட்டதாகவும் அவர் தெரிவித்தார்.
President and I also agreed to expand our defense and security cooperation.
இலங்கை ஜனாதிபதியும் நானும் பாதுகாப்பு துறையின் ஒத்துழைப்பை விரிவுபடுத்த ஒப்புக்கொண்டுள்ளோம். அதே சமயம் கடற்பகுதி பாதுகாப்பு துறையில் மால்டீவ்ஸ் நாட்டுடன் இணைந்து உருவாக்கியுள்ள முத்தரப்பு வடிவத்தால் காணப்படும் முன்னேற்றத்தையும் வரவேற்றுள்ளோம்.
Trilateral format with Maldives.
என்றார் இந்திய பிரதமர் நரேந்திர மோடி. இருநாட்டு மீனவர்கள் விவகாரத்திற்கு அதிக முக்கியத்துவம் அளித்து பேசியதாகவும் மோடி கூறினார். இருநாட்டு மீனவர்களின் வாழ்வாதாரத்தை பாதிக்கும் விவகாரம் இது என்பதால் இருநாட்டு மீனவ அமைப்புகள் தொடர்ந்து பேச்சுவார்த்தை நடத்த ஊக்குவிப்போம் என்றார் மோடி. மீனவர்கள் எடுக்கும் முடிவுக்கு இருநாட்டு அரசாங்கங்களும் செயல் வடிவம் கொடுக்க உறுதி கொண்டுள்ளதாகவும் மோடி குறிப்பிட்டார். இறுதியாக தன்னை மைத்ரிபால சிறிசேன இலங்கைக்கு வருமாறு விடுத்துள்ள அழைப்பை ஏற்று எதிர்வரும் மார்ச் மாதம் தான் இலங்கைக்கு செல்ல உள்ளதாகவும் மோடி அறிவித்தார். மோடியின் இலங்கை வருகை தமக்கு மிகுந்த மகிழ்ச்சி அளிப்பதாக இலங்கை ஜனாதிபதி மைத்ரிபால சிறிசேன தெரிவித்தார்.
இந்திய அக்ரமாத்தகர் நரேந்திர மோடி மைத்துமா மார்த்துமாசே ஸ்ரீலங்காவோட பெமினியம அப்படி மாத் சத்துட்டின் பலாபுரத்துன அவஸ்தாவா.
இந்திய பிரதமர் நரேந்திர மோடி எதிர்வரும் மார்ச் மாதம் இலங்கைக்கு வருகின்றமை நாங்கள் மிகவும் மகிழ்ச்சியுடன் எதிர்பார்த்திருந்த தருணம். இதனை எமது நாட்டுக்கு செய்கின்ற கௌரவமாக நாங்கள் கருதுகின்றோம். இருநாட்டு நட்புறவு பலமடைவதுடன் உள்நாட்டு அபிவிருத்தி மட்டுமன்றி சர்வதேச மட்டத்திலும் சர்வதேச விவகாரங்களிலும் இணக்கப்பாட்டுடன் செயற்படுவதன் மூலம் இலங்கை இந்திய உறவுகள் பலமடையும் நிலை உருவாகியிருக்கிறது. எனவே எனது முதலாவது வெளிநாட்டு பயணம் மிகவும் வெற்றிகரமான பலனுள்ள விஜயமாக அமைந்திருக்கிறது
என்றார் இலங்கை ஜனாதிபதி மைத்ரிபால சிறிசேன.
ஜெயக்குமார் சுதந்திரபாண்டியன். இந்திய இலங்கை மீனவர்கள் சந்தித்து பேசி எடுக்கும் முடிவை இருநாட்டு அரசுகளும் நடைமுறைப்படுத்த ஒப்புக்கொண்டிருப்பதாக மோடி அறிவித்திருப்பதை வரவேற்பதாக தெரிவித்திருக்கிறார் இந்தியாவில் இருக்கும் நிரபராதி மீனவர் விடுதலை கூட்டமைப்பின் ஒருங்கிணைப்பாளர் அருளானந்தம்.
இது உண்மையிலேயே வந்து நாங்கள் நீண்ட நாளாக எதிர்பார்த்துக் கொண்டிருக்கிறோம். இந்த விதமான பிரதமருடைய பேச்சு தீர்வை எட்டலாம் என்ற நம்பிக்கை. அதுக்கு அடிப்படை காரணம் என்னவென்றால், 2004 நாங்க மீனவர்கள் எல்லாம் சேர்ந்து பேசணும், 2010 இரண்டாவது முறையாக மீனவர்கள் எல்லாம் பேசணும். அப்ப மீனவர்கள் மீன் பிடிப்பதற்கான ஒரு அனுமதி கொடுத்தார்கள். 2011 பேசியிருக்கோம், 2014 பேசியிருக்கிறோம், 2014 திரும்ப ஒரு நேரம் பேசியிருக்கோம், இப்ப 2015 மார்ச்ல பேசுவதாக அறிவிக்கப்பட்டிருக்கிறது. ஆக மொத்தம் வந்து 5 நாங்க பேசி இருக்கிறோம். இதுல நடைமுறைப்படுத்தாத குறைதானே தவிர பேச்சுவார்த்தையில மீனவர்களுக்குள்ள எந்த விதமான வில்லங்கமும் நடைபெறவில்லை. இந்திய இலங்கை அரசாங்கத்தினுடைய கடற்படைகள் பேசப்பட்டதை முறைப்படுத்தவில்லை. பேசுவதற்கு எதிராக நடந்து கொள்ள மீனவர்களையோ இருநாட்டு மீனவர்கள் யாராக இருந்தாலும் அந்த அவர்கள் மீது ஒரு நடவடிக்கை எடுத்திருந்தால் இந்த பேச்சுவார்த்தை மீனவர்கள் திருப்தி அடைந்திருப்பார்கள். நீண்டு கொண்டே இந்த பிரச்சனை இருந்திருக்காது. அது இன்றைய பாரத பிரதமர் மோடி அவர்களுடைய இந்த அறிவிப்பு மிக மகிழ்ச்சி தரக்கூடியது. நிச்சயமாக மீனவர்கள் இனிமே நடக்கிற பேச்சுவார்த்தை சரியான பேச்சுவார்த்தையாகவும் இந்த மீனவர்களுடைய பிரச்சனையை தீர்க்கக்கூடியதாகவும் இருக்கும் என்ற நம்பிக்கை எனக்கு இதுல வெளிப்படுகிறது.
இந்தியாவைச் சேர்ந்த மீனவர் பிரதிநிதி அருளானந்தத்தின் கருத்து இப்படி இருந்தாலும், இலங்கையில் ஆட்சி மாற்றம் ஏற்பட்ட பின்னரும் கூட வடபகுதி கடலில் இந்திய மீனவர்கள் எல்லை தாண்டி வந்து மீன்பிடிப்பது அதிகரிப்பதாகவும், அவர்கள் வருகையை முற்றாக தடுத்து நிறுத்த வேண்டும் என்று கோரியும் மன்னார் மாவட்ட மீனவர்கள் ஆர்ப்பாட்டம் ஒன்றை இன்று நடத்தியிருக்கிறார்கள். இதுகுறித்த செய்தியை தருகிறார் வவுனியா செய்தியாளர் மாணிக்க வாசகம்.
இந்தியாவுக்கு விஜயம் செய்துள்ள இலங்கை ஜனாதிபதி மைத்ரிபால சிறிசேனா அவர்கள் இந்திய பிரதமர் நரேந்திர மோடி அவர்களுடன் இலங்கை இந்திய மீனவர் பிரச்சினை குறித்து பேச்சுவார்த்தைகள் நடத்த உள்ள நிலையில், இந்திய மீனவர்கள் எல்லை தாண்டி இலங்கை கடற்பரப்பினுள் வந்து மீன்பிடிப்பதை முற்றாக தடை செய்ய வேண்டும் என்றும், இலங்கை மீனவர்கள் யுத்த காலத்தில் இடம்பெயர்ந்து இந்தியாவுக்கு சென்றபோது தமிழக அரசிடம் ஒப்படைத்த 1000 மேற்பட்ட அவருடைய படகுகளுக்கு நட்டையீடு வழங்கப்பட வேண்டும் என்றும் கோரி மன்னாரில் மீனவர்கள் இன்று ஆர்ப்பாட்ட பேரணி ஒன்றை நடத்தி மன்னார் மாவட்ட மீனவர் சம்மேளனம் இந்த ஆர்ப்பாட்டத்திற்கான அழைப்பை விடுத்திருந்தது. மன்னார் வீதி வழியாக நகரை சுற்றி வந்த இந்த பேரணி மன்னார் அரசு செயலகத்தில் சென்று மகஜர் கையளிப்புடன் முடிவடைந்தது. இந்த போராட்டம் குறித்து மன்னார் மாவட்ட மீனவர் சம்மேளன தலைவர் ஜஸ்டின் சோய்சா அவர்களிடம் கேட்டேன்.
எங்களுடைய ஜனாதிபதி அவர்கள் தற்பொழுது இந்தியாவிலே இந்திய பிரதமருடன் கலந்தாலோசிக்க இருப்பதாக நாங்கள் அறிந்திருக்கின்றோம். ஆகவே எங்களுடைய பிரச்சனையை எங்களுடைய ஜனாதிபதிக்கு தெளிவுபடுத்தி அதை இந்திய பிரதமருக்கு விளக்கும் முகமாக கவன ஈர்ப்பு போராட்டமாக நாங்கள் நடத்தி கொண்டிருக்கோம். மீனவர்களுடைய கடல் உபகரணங்கள் நாசமாக்கப்பட்டு பல கோடிக்கணக்கான ரூபாய் எங்களுக்கு இழப்பு ஏற்படுகின்றது. ஆகவே தமிழ்நாடு அரசுடனும் மத்திய அரசுடனும் சேர்ந்து எங்களுடைய மீனவர்களுக்கான நிவாரணத்தை பெற்றுக் கொடுத்தல், எங்களுடைய மக்கள் இடம்பெயர்ந்து அகதிகளாக இந்தியா சென்ற போது தமிழ்நாடு அரசுடன் ஒப்படைத்த 1200 படகுகளுக்கு மேல் இந்திய அரசிடம் தமிழ்நாடு அரசுடன் ஒப்படைத்த படகுகள் இந்தியாவில் இருக்கின்றன. அந்த படகுகளுக்கு மாற்றுவீடாக எங்களது மீனவர்களுக்கு வேறு ஒரு படகுகளையோ அல்லது அதுக்குரிய நிவாரணத்தை வழங்குவதற்கு நாங்கள் கேட்டுக்கொண்டிருக்கின்றோம்
என்றார் மன்னார் மாவட்ட மீனவர் சம்மேளன தலைவர் ஜஸ்டின் சோய்சா அவர்கள். பேரணி அரசு செயலகத்தில் சென்று முடிவடைந்ததை அடுத்து அரசு செயலக உயரதிகாரிகள் அலுவலகத்திற்கு வெளியில் வந்து ஆர்ப்பாட்டக்காரர்களிடம் இருந்து ஜனாதிபதிக்கு எழுதப்பட்ட மகஜரை பெறுவதற்கு மறுத்திருந்தார்கள். இதனையடுத்து ஆர்ப்பாட்டக்காரர்கள் வீதியில் வாகன போக்குவரத்துக்களை தடுத்து சாலை மறியலில் ஈடுபட்டிருந்தனர். இதனால் பிரதான வீதியில் போக்குவரத்துக்கள் ஸ்தம்பிதமடைந்தன. அதனையடுத்து மேலதிக அரசு அதிபர் நந்தினி ஸ்டான்லி டிமெல் மற்றும் கடத்தொழில் உதவி பணிப்பாளர் மிராண்டா ஆகியோர் வெளியில் வந்து நாடாளுமன்ற உறுப்பினர் வினோ நோகராதலிங்கம் அவர்களின் முன்னிலையில் மீனவர் சம்மேளன தலைவரிடமிருந்து மகஜரை பெற்றுக் கொண்டனர். அப்போது
ஆகவே தயவு செய்து இந்த இதுக்குரிய ஒரு வாரத்துக்கு நடவடிக்கை எடுக்க வேண்டும்.
மீதி உள்ள எந்த அரச அதிகாரிகளும் எங்களோட இடைவெளி செய்யக்கூடாது.
என்று மீனவர் பிரதிநிதிகள் வலியுறுத்தினர்.
வவுனியா செய்தியாளர் மாணிக்க வாசகம். இலங்கையின் கிழக்கே யுத்த காலத்தில் காணாமல் போனவர்களின் உறவினர்கள் இன்று மட்டக்களப்பில் ஆர்ப்பாட்டம் ஒன்றை நடத்தியிருக்கிறார்கள். இதுகுறித்த செய்தியை தருகிறார் மட்டக்களப்பு செய்தியாளர் உதயகுமார்.
எல்லா மக்களும் அதையே துன்ப கலந்தார். மனைவி, கணவன்மார் இழந்தவர்கள், பிள்ளைகள் இழந்தவர்கள், உறவினர்கள் இழந்தவர்கள் தான் எல்லாரும்.
போர்க்காலத்தில் மட்டக்களப்பு மாவட்டத்தில் கைது செய்யப்பட்டும் கடத்தப்பட்டும் காணாமல் போனவர்கள் தொடர்பில் புதிய அரசாங்கத்திடம் நீதி கேட்டு இன்று மட்டக்களப்பு நகரில் பெண்கள் கலந்து கொண்ட உண்ணாவிரத போராட்டம் ஒன்று நடைபெற்றது.
30 வருடங்களாக
ஆண்டுகளாக யுத்தத்தால் பாதிக்கப்பட்ட அனைத்து விதமான பாதிப்புகளாலும் வலியை அனுபவித்துக் கொண்டிருக்கின்ற எங்களை போன்ற ஏனைய மக்களுக்கும் காணாமல் போன கடத்தப்பட்ட கைது செய்யப்பட்டு இன்று வரையும் எங்களது வீடுகளுக்கு திருப்பி அனுப்பப்படாமல் இருக்கின்ற அனைத்து உறவுகளும் எந்த இடத்தில் இருந்தாலும் எந்தவித நிபந்தனையுமின்றி அவர்கள் அனைவரும் எங்களுடைய வீடுகளுக்கு வந்து சேர வேண்டும். அதற்குரிய நடவடிக்கையை இந்த புதிய அரசாங்கம் ஏனும் எடுக்க வேண்டும், உடனடியாக எடுக்க வேண்டும் என்பதற்காக நாங்கள் இன்று இந்த ஒரு நாள் அடையாள உண்ணாவிரதத்தை இருக்கின்றோம்.
காணாமல் போயுள்ளதாக கூறப்படும் நபர்களின் தாய், மனைவி, சகோதரிகள் மற்றும் பிள்ளைகள் என பெரும் எண்ணிக்கையிலானோர் இந்த கவனயீர்ப்பு போராட்டத்தில் கலந்து கொண்டார்கள். போர்க்காலத்தில் மட்டக்களப்பு மாவட்டத்தில் பாதுகாப்பு தரப்பினரால் கைது செய்யப்பட்டும் ஆயுத குழுக்களால் கடத்தப்பட்டும் சுமார் 4000 மேற்பட்டவர்கள் காணாமல் போய் உள்ளதாக கூறப்படுகின்றது.
மட்டக்களப்பு செய்தியாளர் உதயகுமார். திருகோணமலை மாவட்டம் சம்பூரிலிருந்து இடம்பெயர்ந்தவர்கள் தங்களின் மீள்குடியேற்றத்தை வலியுறுத்தி இன்று உண்ணாவிரத போராட்டம் ஒன்றை நடத்தியிருக்கிறார்கள். இதுகுறித்த செய்தியை தருகிறார் மீண்டும் மட்டக்களப்பு செய்தியாளர் உதயகுமார்.
புதிய அரசாங்கத்திடம் தமது மீள்குடியேற்றத்தை வலியுறுத்தி சம்பூர் பிரதேச மக்கள் இன்று ஒரு நாள் அடையாள உண்ணாவிரத போராட்டத்தில் ஈடுபட்டனர்.
சம்பந்தையே சொன்னாரு, நாங்க நீங்க போட் போடுங்க, உங்களை ஊருக்கு குடியேற்றுவாங்க, ஆட்சி மாறும் சொன்னதால நாங்க புரிய இந்த போட் போட்டோம். இல்லாடி நாங்க இந்த முறை தேர்தலுக்கு நாங்க கடைசியிலும் கையெடுக்கிறதுக்கு நாங்க இருக்குல்ல. தேர்தல் முடிஞ்சு 100 வேலை திட்டத்துல எங்கட ஒரு திட்டம் வந்து செய்யறோம்னு சொன்னவங்க. ஆனா இதுவரைக்கும் இல்ல, எங்கட சம்பூரை பத்தி ஒரு திட்டத்திலையும் ஒன்றும் இல்ல. அதனால 100 வேலை திட்டத்துல எங்கட சம்பூரை முடிவுக்கு
10 முன்பு நிலவிய போர் சூழல் காரணமாக இவர்கள் தங்களது சொந்த மண்ணை விட்டு வெளியேற வேண்டிய நிலை ஏற்பட்டது. இவர்களது பூர்வீக வாழ்விடங்கள் உட்பட சம்பூர் பிரதேசத்தில் ஒரு பகுதி முன்னைய அரசாங்கத்தினால் கடற்படை முகாம் அமைக்கப்பட்டு உயர் பாதுகாப்பு வளையமாக பிரகடனப்படுத்தப்பட்டுள்ளது. மற்றுமோர் பகுதி இந்திய அனல் மின்னுற்பத்தி நிலையம் மற்றும் பொருளாதார ஊக்குவிப்பு வளையம் என அடையாளமிடப்பட்டுள்ளது. இதனால் போர் முடிந்து 5-6 இவர்களது மீள்குடியேற்றம் தொடர்ந்தும் தடைப்பட்டுள்ளது. சம்பூர் மக்கள் தற்போது தங்கியுள்ள கிளிவட்டி இடைத்தங்கள் முகாம் முன்பாக இன்று நடைபெற்ற இந்த கவனயீர்ப்பு போராட்டத்தில் பெரும் எண்ணிக்கையிலானோர் கலந்து கொண்டார்கள். தற்போது ஆட்சி மாறினாலும் தங்களது மீள்குடியேற்றத்தை பொறுத்தவரை தொடர்ந்தும் கேள்விக்குறியாகவே உள்ளதாக கூறுகின்றார் போராட்ட ஏற்பாட்டாளர்களில் ஒருவரான மார்க்கண்டு கிருஷ்ணபிள்ளை.
இந்த அரசாங்கத்தை நாங்க எதிர்பார்த்திருந்தாங்க, இந்த அரசாங்கங்களை குடியேற்றம் சொல்லி மக்கள் எல்லாம் சேர்ந்து மைத்திரிபால சீரதனைதான் வாக்களித்தவர்கள். ஆனால் இப்ப இந்த அரசாங்கம் வந்ததில் வந்து யாழ்ப்பாண பகுதியில எல்லாம் குடியேற்றங்கள் செய்யப்பட்டு வருகின்றது. ஆனால் இந்த சம்பூர் இதை பத்தி அரசாங்கம் கவனத்தில் எடுக்கவில்லை. எங்களுக்கு ஆனபடியா நாங்கள் இப்படியான ஒரு போராட்டத்தை இன்றைக்கு ஆரம்பித்திருக்கிறோம். இதுவரை காலம் அரசாங்கத்துக்கு எதிரான இந்த போராட்டம் 9 நாங்கள் செய்யவில்லை, இதப்படுத்தி குடியேற்றவில்லை என்று சொன்னால் மின்மேலும் எங்களுடைய போராட்டம் தொடர்ந்து கொண்டே இருக்கும் என்றுதான் நான் சொல்ல வருகின்றேன்.
இதேவேளை சம்பூர் மீள்குடியேற்றம் தொடர்பில் மீள்குடியேற்ற அமைச்சு தற்போது கவனம் செலுத்தி வருவதாக மீள்குடியேற்ற அமைச்சு வட்டாரங்கள் தெரிவிக்கின்றன.
மட்டக்களப்பு செய்தியாளர் உதயகுமார் வழங்கிய இந்த செய்தி குறிப்புடன் இலங்கை கண்ணோட்டம் நிறைவேறுகிறது. அன்பர்கள் கேட்டுக்கொண்டிருப்பது லண்டன் பிபிசியின் தமிழோசை.
நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது பிபிசி தமிழோசை.
அடுத்து தமிழக செய்தி ஒன்று. தமிழகத்தின் ஸ்ரீரங்கம் இடைத்தேர்தலில் ஆளும் அதிமுக மிகப்பெரும் வாக்கு வித்தியாசத்தில் வெற்றி பெற்றிருக்கிறது. இதுகுறித்த செய்தியை தருகிறார் சென்னை செய்தியாளர் முரளிதரன்.
தமிழ்நாட்டின் ஸ்ரீரங்கம் சட்டப்பேரவைத் தொகுதிக்கு நடைபெற்ற இடைத்தேர்தலில் அஇஅதிமுக வேட்பாளர் எஸ் வளர்மதி 151,561 வாக்குகளை பெற்று வெற்றி பெற்றுள்ளார். தனக்கு அடுத்ததாக வந்த திமுக வேட்பாளர் என் ஆனந்தை விட இவர் சுமார் 96,000 வாக்குகள் அதிகம் பெற்றுள்ளார். திமுக வேட்பாளர் என் ஆனந்த் 55,045 வாக்குகளையும், பாரதிய ஜனதா கட்சியின் வேட்பாளர் எம் சுப்பிரமணியம் 5,015 வாக்குகளையும், மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியின் வேட்பாளர் கே அண்ணாதுரை 1,552 வாக்குகளையும் பெற்றுள்ளனர். சுயேட்சையாக போட்டியிட்டவர்களில் டிராபிக் ராமசாமி என்ற சமூக ஆர்வலர் 1,167 வாக்குகளை பெற்றுள்ளார். யாருக்கும் வாக்களிக்க விருப்பமில்லை என்பதை குறிக்கும் நோட்டாவுக்கு 1,919 வாக்குகள் கிடைத்துள்ளன. மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியின் வேட்பாளரை விட அதிக வாக்குகள் நோட்டாவுக்கு கிடைத்துள்ளன. இந்த தேர்தலில் சுயேட்சைகள் உள்பட 29 வேட்பாளர்கள் களத்தில் இருந்தனர். இதில் திமுகவை தவிர மற்ற அனைத்து வேட்பாளர்களும் டெபாசிட் இழந்துள்ளனர். அதிமுக இந்த இடைத்தேர்தலில் வெற்றி பெற்றதை அடுத்து தமிழகம் முழுவதும் அக்கட்சியின் தொண்டர்கள் பட்டாசுகளை வெடித்தும் கோஷங்களை எழுப்பியும் உற்சாக கொண்டாட்டங்களில் ஈடுபட்டனர். அதிமுகவின் தலைமையகத்திலும் ஜெயலலிதாவின் இல்லம் முன்பாகவும் நூற்றுக்கணக்கான தொண்டர்கள் குவிந்து வாழ்த்து கோஷங்களை எழுப்பினர். இந்த தேர்தலில் அதிமுகவுக்கு வாக்களித்த வாக்காளர்களுக்கு அக்கட்சியின் பொதுச்செயலாளர் ஜெயலலிதா நன்றி தெரிவித்துள்ளார். இதற்கிடையில் ஸ்ரீரங்கம் தொகுதியில் வெற்றி பெற்றதற்கான சான்றிதழை பெற்றுக்கொண்ட வளர்மதி சென்னை வந்து அதிமுக பொதுச்செயலாளர் ஜெயலலிதாவை சந்தித்து வாழ்த்து பெற்றார். இந்த இடைத்தேர்தலில் அதிமுக வேட்பாளர் வெற்றி பெற்றிருப்பது குறித்து செய்தியாளர்களிடம் பேசிய திமுக பொருளாளர் மு க ஸ்டாலின் 5,000 ரூபாய் வாக்காளர்களுக்கு அளித்தது பலனளித்திருப்பதாக தெரிவித்தார். பணபலமும் அதிகார பலமும் முழுமையாக பயன்படுத்தப்பட்டதால் மக்கள் சுதந்திரமாக சிந்திக்கும் வாய்ப்பை கூட இழந்துவிட்டார்கள் என்று பாரதிய ஜனதா கட்சியின் மாநில தலைவர் தமிழிசை சவுந்தரராஜன் தெரிவித்துள்ளார்.
பணப்பட்டுவாடா, அதிகார பலம், பணபலம் அங்கே முழுமையாக பயன்படுத்தப்பட்டது. அதனால் மக்கள் சுதந்திரமாக சிந்திக்கும் வாய்ப்பை கூட இழந்தார்கள் என்று தான் நான் சொல்ல வேண்டும்.
பாட்டாளி மக்கள் கட்சியின் நிறுவனர் ராமதாஸ், தமிழ்நாடு காங்கிரஸ் கமிட்டியின் தலைவர் EVKS இளங்கோவன் ஆகியோரும் இந்த தேர்தல் வெற்றி நியாயமானதல்ல என்று கூறியுள்ளனர். 2011 ஜெயலலிதா இந்த தொகுதியில் வெற்றி பெற்ற போது கிடைத்த வாக்கு வித்தியாசத்தை போல இருமடங்கு வாக்கு வித்தியாசத்தில் தற்போது அதிமுக வேட்பாளர் வெற்றி பெற்றுள்ளார். 2011 சட்டமன்ற தேர்தலில் ஸ்ரீரங்கம் தொகுதியில் வெற்றி பெற்ற ஜெயலலிதா சொத்துக்குவிப்பு வழக்கில் தண்டனை பெற்றதால் தனது பதவியை இழந்தார். இதையடுத்து இந்த தொகுதிக்கு தற்போது இடைத்தேர்தல் நடைபெற்றுள்ளது.
சென்னை செய்தியாளர் முரளிதரன் நிகழ்ச்சியில் அடுத்ததாக விளையாட்டரங்கம் தயாரித்து வழங்குகிறார் சுவாமிநாதன்.
இன்றைய விளையாட்டரங்கில் உலகக்கோப்பை கிரிக்கெட் குறித்த செய்திகளை பார்ப்போம். முதல் 2 உலகக்கோப்பைகளை வென்ற அணியான மேற்கிந்திய தீவுகள் அணி டெஸ்ட் அங்கீகாரம் பெறாத அயர்லாந்து அணியிடம் தோல்வியை தழுவியிருக்கிறது. நியூசிலாந்தின் நெல்சன் நகரில் நடைபெற்ற போட்டியில் முதலில் பேட் செய்த மேற்கிந்திய தீவுகள் அணி அடுத்தடுத்து விக்கெட்டுகளை இழந்து 5 விக்கெட்டுகள் இழப்பிற்கு 87 ரன்கள் என்ற மோசமான நிலையை அடைந்தது. டேரன் சாமியும் லிண்டில் சிமான்ஸும் ஜோடி சேர்ந்து அணிக்கு 157 ரன்களை எடுத்தனர். இறுதி ஓவர்களில் வேகமாக விளையாடிய சிமான்ஸ் 102 ரன்களை எடுத்து ஆட்டமிழந்தார். வெற்றிக்கு 305 ரன்கள் எடுக்க வேண்டிய நிலையில் களமிறங்கிய அயர்லாந்தின் பால் ஸ்டெர்லிங், எட் ஜாய்ஸ் மற்றும் ஓப்ரைன் ஆகியோரின் பொறுப்பான ஆட்டத்தின் காரணமாக அயர்லாந்து அணி 46வது ஓவரிலேயே தன்னுடைய இலக்கை எட்டியது. இது இந்த உலகக்கோப்பையில் இதுவரை ஏற்பட்ட மிகவும் எதிர்பாராத முடிவாக பார்க்கப்படுகிறது. இதேபோல இலங்கை அணியும் தனது முதல் போட்டியில் தோல்வியை தழுவியது. உலகக்கோப்பையை இணைந்து நடத்தும் நியூசிலாந்து அணியை கிறிஸ் சர்ச்சில் இலங்கை எதிர்கொண்டது. முதலில் பேட் செய்த நியூசிலாந்து 50 ஓவர்களில் 331 ரன்களை குவித்தது. இலங்கை அணியின் துவக்க ஆட்டக்காரர்கள் நம்பிக்கையுடன் ஆட்டத்தை துவக்கினாலும் வெறும் 5 ரன்கள் இடைவெளியில் 3 விக்கெட்டுகள் இழந்த இலங்கை அணியால் அந்த பின்னடைவிலிருந்து மீள முடியவில்லை. அதே நேரம் ரசிகர்களால் மிகவும் எதிர்பார்க்கப்பட்ட இந்தியாவுக்கும் பாகிஸ்தானுக்கும் இடையிலான போட்டியில் இந்திய அணி மிகப்பெரும் வெற்றியை பெற்றிருக்கிறது. விராட் கோலியின் சதம், ஷிகார் திவான் மற்றும் சுரேஷ் ரெய்னாவின் அரைசதங்கள் காரணமாக இந்திய அணி 50 ஓவர்களில் 300 ரன்களை எட்டியது. அடுத்து ஆடிய பாகிஸ்தான் அணியின் மிஷாபா உல் ஹக்கை தவிர பிற வீரர்கள் சரியாக ஆடவில்லை. இதனால் இந்த போட்டியில் இந்தியா 76 ரன்கள் வித்தியாசத்தில் வெற்றி பெற்றது. ஆஸ்திரேலியாவில் உலகக்கோப்பை போட்டிகள் நடந்தாலும் அந்த போட்டிகளுக்கான தொலைக்காட்சி விளம்பரங்கள் பெரும்பாலும் இந்திய நிறுவனங்களால் தான் வழங்கப்படுகின்றன. தொலைக்காட்சிகளை தவிர சமூக வலைதளங்கள் மூலமாகவும் சில இணையதளங்கள் வழியாகவும் போட்டிகளை பார்க்கவும் தற்போது ரசிகர்களுக்கு வாய்ப்பு ஏற்பட்டிருக்கிறது. இருந்தும் தொலைக்காட்சி மூலமாகவே விளையாட்டுப் போட்டிகளை நேரடியாக பார்க்க ரசிகர்கள் ஆர்வமாக இருப்பதால் விளம்பரங்களுக்கான கட்டணங்கள் தொடர்ந்து உயர்ந்து கொண்டிருப்பதாக கூறுகின்றார் சென்னையைச் சேர்ந்த சேலஞ்ச் அட்வர்டைஸ்மெண்ட்ஸின் தலைவர் சக்திவேல்.
இந்தியாவை பொறுத்தவரையிலும் இன்னமும் வந்து டிவியில இருக்கிற அந்த வியூவிங் எக்ஸ்பீரியன்ஸுக்கு தான் அங்க வந்து பீப்புள் ஆர் எக்ஸ்பெக்டிங். ஸோ அது ஒரு கும்பலா வீட்டில் உட்காந்து பாக்குறதா இருக்கட்டும், ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் உட்காந்து பாக்குறதா இருக்கட்டும், இன்னமும் டிவியில அந்த கிரிக்கெட்டை பாக்குறது தான் எல்லாரும் விரும்புறாங்க. ஸோ அட்வர்டைசர்ஸ் ஆட்டோமேட்டிக்கா டிவிக்கு ஒரு பிக்கர் ஸ்பெண்ட் கொடுக்கறதுங்கிறது இன்னும் குறையவே. அப்கோர்ஸ் இன்னும் கொஞ்சம் கம்பேரிட்டிவ்லி லாஸ்ட் டைம் விட இந்த டைம் வந்து ரேட் பர் 10 செகண்ட்ஸ்ங்கிறது ஜாஸ்தி தான் இருக்கு. 7 லட்சம் ரூபாய் குத்து மதிப்பா ஒரு 10 வினாடி விளம்பரத்துக்கு கேட்கறாங்க சார்.
கடந்த முறை உலகக்கோப்பையில பார்த்தோம்னாக்க இந்தியால நடந்தது, அதுல இந்தியா வெற்றி பெறும் என்ற ஒரு பலமான எதிர்பார்ப்பு இருந்தது. இந்த முறை அப்படி அல்ல. நீங்க சொல்ற அந்த 7 லட்சம் ரூபாங்கிறது இந்தியா பாகிஸ்தான் போட்டி போன்ற முக்கிய போட்டிகள் இருக்கும், மற்ற போட்டிகளுக்கும் அதே அளவு ஆர்வம் இருக்கா, அதே அளவுக்கு ஆட் ரேட்டிங் இருக்கா?
இல்ல, மற்ற போட்டிகளுக்கு கொஞ்சம் குறையும் சார், நிச்சயமா குறையும். அது வந்து கிட்ட 4 லட்சம் ரூபாயில இருந்து 5 லட்சம் ரூபாய் 10 செகண்டுக்குங்கிற மாதிரி இருக்கு
என்றார் சென்னையைச் சேர்ந்த சேலஞ்ச் அட்வர்டைஸ்மெண்ட்ஸின் தலைவர் சக்திவேல்.
விளையாட்டரங்கம் கேட்டீர்கள், தயாரித்து வழங்கியவர் சுவாமிநாதன். அடுத்து இருக்கும் நேரத்தில் சில தலைப்புச் செய்திகள்.
இலங்கையில் இடம்பெற்றதாக கூறப்படும் மனித உரிமை மீறல் குறித்த தன்னுடைய அறிக்கையை மேலும் 6 மாத காலத்திற்கு ஐநா மனித உரிமைகள் அவை ஒத்திவைத்திருக்கிறது. கிரேக்கம் தான் திருப்பிச் செலுத்த வேண்டிய கடனை மாற்றியமைக்குமாறு விடுத்த கோரிக்கை பற்றி விவாதிக்க யூரோ நாணய வலய நாடுகளின் அமைச்சர்கள் பிரசல்ஸில் கூடியிருக்கின்றனர்.
தலைப்புச் செய்திகள் கேட்டீர்கள். இது லண்டன் பிபிசியின் தமிழோசை. இத்துடன் இன்றைய நிகழ்ச்சி நிறைவு பெறுகிறது. மீண்டும் நாளை வழக்கம் போல் சந்திப்போம். வணக்கம் நேயர்களே.